ජගත් කුමාර සුමිත්‍රාරත්න මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 13ක කාලයක් තියෙනවා.
ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි, අද අපි කතා කරන්නේ මේ රට ඉතාම දැවැන්ත ආර්ථික අර්බුදයකට වැටලා තියෙන වෙලාවක මේ ආර්ථික අර්බුදයෙන් ගොඩ යන්නේ කොහොමද කියන කාරණාව සම්බන්ධව පක්ෂ විපක්ෂ අපිට තියෙන මතය, ඒ වගේම ඒ සඳහා අපි උපයෝගී කරගත්ත ගඟකින් ගොඩවීම සඳහා රුවලක් භාවිතා කරනවා නම් ඔරුවක් භාවිතා කරන ඒ හා සමානව මේ වෙලාවේ අපිට භාවිතා කරන්න තියෙන උපකරණ මොකද්ද මේ ආර්ථික අර්බුදයෙන් ගොඩ එන්නේ කියන කාරණාවටයි අපි කතා කරන්නේ. අද විපක්ෂයේ නායකවරු මේ කතා කරනකොටත් ඊයේ කතා කරනකොටත් කිව්වා අපි තමයි IMF එක ගේන්න ආධාර ගන්න ණය ගන්න කියලා කිව්වේ කියලා. හැබැයි ඒ කියන කටින්ම ඉක්ත විනාඩි 2-3ක් යනකොට කියනවා මේක බිම්බෝම්බයක් වගේ. ඉතින් මේ බිම්බෝම්බේ පත්තු කරන් මැරෙන කියලා දෙනම් කිව්වේ තුමාලා. IMF එකට යන්න කියන කටින්ම අනිත් පැත්තට කියනවා ඒක හොඳට කොන්දේසි නරකයි. දැන් ওই කොන්දේසි එතුමාලා කිව්වා නම් එතුමාලගේ ආණ්ඩු තියනවා නම් පිළිගන්නේ නැද්ද? අපි ගරු මුලාසනේ මන්ත්‍රීතුමනි, මේ කතා කරන මමත් මේ සියලු කොන්දේසි වලට කැමති නැහැ. අපි IMF එකට ගිහිල්ලා රටේ ජනතාවට බදු පිට බදු බර ගාලා රටේ විදුලි බිල වැඩි කරලා ජනතාව පීඩාවට පත් කරන්න පාර්ලිමේන්තුව ආපු මන්ත්‍රීවරු නෙමෙයි. අපිට ඕන මේ ගම්මට්ටමින් බිම්මට්ටමින් අහිංසක ජනතාව තුන් වේල කාලා ජීවත් වෙන්න ඕන වටපිටාවක් හදන්න. හැබැයි ඒ වටපිටාව හදන්න තියෙන தত্ত্বය දැන් සම්පූර්ණ තුන් වේල නෙමෙයි එක වේලාවක් ගන්න බැරි தত্ত্বයකට පත් වෙලා පැය 13ක් විදුලිය නැති தত্ত্বයක් තිබුණේ. තෙල් පොලිම් වල සල්ලි තිබුණත් තෙල් ගා ගන්න තෙල් නැති தত্ত্বයක් තිබුණේ. ගෑස් නැති தত্ত্বයක් තිබුණේ මාස ගාණ. පොලිම් වල සෑහෙන පිරිසක් මිය යන්න සිද්ධ වුණා. ඒ වගේම මේ රටේ ජනතාවට අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ටික ගන්න බැරි தত্ত্বයක් තිබුණා. ඒ විතරක් නෙමෙයි මේ රටේ ජනතාව බලාපොරොත්තු වෙච්ච අපේක්ෂා ඉෂ්ට නොවන ඉතාම අවාසනන්ත පරිසරයක්. සමහරු කිව්වේ මේ ජනවාරි වෙනකොට අපිට කන්න හාල්ලටයක් ඉතුරු වෙන්නේ නැහැ කියලා. අස්වැන්න සම්පූර්ණ නැති වෙයි කියලා පොහොර පිළිබඳ ඇති වෙච්ච ප්‍රශ්නෙත් එක්ක. ඉතින් එවැනි වටපිටාවක් තුල තමයි අපට සිද්ධ වෙලා තියෙන්නේ මේ IMF එකේ ණය පාසුකම් අරගෙන මේ රට මේ වැටිච්ච තැනින් ගොඩ ගන්න. ඉතින් අපිට වලකට වැටුනහම ඒ වලේ කැටින් ගොඩ එන්නේ නැතුව වෙනම් ක්‍රමවේදයක් භාවිතා කරන්න විදියක් නැහැ. ඉතින් අර්බුදයක් තියෙනවා. අපි කවුරුත් කැමති ණය ගන්නේ නැතුව ආධාර ගන්නේ නැතුව ආඩම්බරෙන් සුසත්තියෙන් ශ්‍රී ලාංකික ජනතාව අපි සිංහලෝ. ඒ නිසා අපි කාටවත් යටත් වෙන්නේ අදීනව අපි කටයුතු කරනවා කියලා පෙන්වන්න කියන්න කැමති. ඔබට වඩා ඒකට අයිතියක් තියෙනවා. මේ ගොඩක් කතා කරපු අය හිසේ කෙස් පැහිච්ච කට්ටිය තර්ක කරනවා. ඒ අය මේ අර්බුදයට වග කියන්න ඕන දීර්ඝ කාලයක් ආණ්ඩුවල ඉඳලා. හැබැයි අපි මේ අවුරුදු 2කමාරයි මේ ආණ්ඩුවේ ඉන්නේ. ඒ කාලේ ඉතාම කෙටි කාලයක් තුල අපි විශේෂයෙන් කොවිඩ් අර්බුදයට මුහුණ දුන්න, මේ ලෝක ආර්ථික අවපාඩයකට මුහුණ දුන්න, යුක්‍රේනයේ රුසියාව ඇතිවෙච්ච යුදමය තත්ත්වයත් එක්ක ඇතිවෙච්ච ආර්ථික අවපාතයට මේ අර්බුද සියල්ලට මුහුණ දීලා තමයි මන්ත්‍රීතුමනි අපි මේ තැනට අදපත් වෙලා තියෙන යම් එකඟතාවක් ඇති වෙන්න හේතු වෙන්නේ. හැබැයි මේ දීර්ඝ කාලයක් මේක හිටපු අය කියනවා කලින් IMF එක යන්නේ කියලා දැන් කියනවා එපා කියලා, මේක බෝම්බයක් කියලා. ඉතින් මේගොල්ලෝ කතා කරන්නේ කටින්ද නැත්නම් වෙන කොහෙන්ද කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා. කන්න ඕන වුණාම කබර ගොයා තලගොයා කරගෙන අනිත් වෙලාවට චෝදනා කරන තත්ත්වයකට පත් වෙලා. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියන්න ඕන මේ රට වැටිච්ච තැනින් ගොඩ ගන්න තමයි කවුරු කොහොම කිව්වත් ජනාධිපතිතුමා මේ තීන්දුවට යන්න සිද්ධ වුණ නිසා අපිට ඒකට සහයෝගය දෙන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. මේකේ තියෙන හැම වගන්තියකටම අපි කැමති නෑ. මේක අපි අකමැති, අපි නොරිස්සන යම් යම් දේවල් තියෙනවා. අද සුබසාධන පන්තියේ යම් කාරණා සම්බන්ධව මම ඉන්න වෘත්තීය සමිති විදියට අපි ඒකට යම් විරෝධතා දක්වලා තියෙනවා යම් යම් කාරණා පනතේ 21 22 වගන්ති වලට. හැබැයි IMF එක කිව්වත් නැතත් අපි ඉටුකල යුතු දේවල් නැද්ද? දැන් අපේ රටේ දූෂණය නැති කරගන්න, හොරකම වංචාව නැති කරගන්න IMF එක කියනකම් අපි ඉන්න ඕනද? අපිට වගකීමක් තියෙනවා මේ හොරකම් වංචා දූෂණය නැති කරලා රටේ සම්පත් රටේ ජනතාවට බෙදලා යන විදියට ආණ්ඩු කරන්න. ඉතින් එතනදී IMF එක කිව්වත් නැතත් දූෂණ විරෝධී පනතක් ගේන එක, ඒ වගේම යම් මට්ටමකට මහ බැංකුවට යම් දේශපාලනයක් තියෙනවා නම් ඒ දේශපාලනය අඩු කරගන්න එක කළ යුතුව තියෙනවා. ඒවගේම තමයි අපේ ආදායම් වර්ධනය කරගන්නක. දැන් ගෝටාබේ රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලේ මෙතුමාලා කියපු ලොකුම චෝදනාව තමයි බදු ආදායම. දැනුත් කිව්වා බදු ආදායම අතහැරිය කියලා බිලියන 600ක් අවුරුද්දකට. ඉතින් අවුරුදු 3ක් ගියා නම් බිලියන 1800ක්. ඉතින් එවැනි විශාල මුදලක් අතහැරියයි කියලා චෝදනා කරමින් දැන් කියනවා බදු ගාන එක වැරදියි කියලා. ඉතින් ඇත්ත ආණ්ඩුවක් මල නොතලා රොන් ගන්න බඹරා වගේ රිදෙන්නේ නැතුව ගන්න ඕන. නමුත් යම් කාට හරි තමන් ලැබපින් හිටපු ආදායමක් තමන් ලැබමින් තිබුණු ලාභයක් අතහරිනකොට කාට හරි රිදෙනවා. ඒ රිදෙන පාර්ශවයේ 100%කටත් වඩා අඩු ප්‍රමාණයක් වුණත් ඒ සුළු පිරිස පිළිබඳව කතා කරනවා. දැන් මේකේ වුණත් ජනාධිපතිතුමා කියලා තියෙනවා ඒ බදු සම්බන්ධව නැවත සලකලා බලනවා මාස කිහිපයක් යනකොට. IMF එකත් එක්කත් සාකච්ඡා කරනවා ඒ සම්බන්ධව කියලා. සමහර අයට දැන් ලක්ෂකින් ඇතර ජීවත් වෙන්න බෑ. ඉතින් ඒක 150,000ක් විතරයි ආදායම් බදු ආදායම් වර්ධ සම්බන්ධ ගහන බදු ටික කාල් ගන්නවන වැඩි කරලා දෙනවනම් යම් සහනයක් තියෙනවා. හැබැයි සමහර අය ලක්ෂ 5 10 15 20 ගන්න කට්ටියත් මේ ඇවිල්ලා හොටු පෙරාගෙන අඬනවා බදු ගන්නවා කියලා. ඉතින් මේ කවුරුත් නිදාස් අධ්‍යාපනයේ රටේ ජනතාවගේ බදු මුදලෙන් ඒ තැන්වලට ආවනම් යම් බදු මුදලක් ගෙවන්න යුතුකමක් තියෙනවා. ඉතින් එහෙම තියෙද්දි ඒ අය කියනවා අපෙන් බදු ගන්න එපා, හැබැයි අපිට නිදාස් අධ්‍යාපනය දෙන්න, අපිට සෞඛ්‍යය දෙන්න මේ. ඉතින් ඒ නිසා අපි කවුරුත් යථාර්ථයට මුහුණ දීලා මේ රට වැටිච්ච තැනින් ගොඩ ගන්න කටයුතු කරනවා නම් මං හිතන්නේ සැබවින්ම අපිට මේ පිළිබඳව ඉතාම බුද්ධිමත් නිවරදුව හිතන්න වෙනවා. ඒ වගේම ගුවක ප්‍රතිපත්තියේ තොරව අපි ආවම් මං දැක්ක සරපංචක මහත්තයා කියනවා අපි ලෑස්තිනේ විකල්ප දෙන්නේ මේ රට වට්ටපු අයට කියලා. ඉතින් විකල්ප දෙන්නේ අපිට නෙමෙයි, මේ විකල්ප දෙන්නේ මේ රටේ ජනතාවට. මේ රට වැටිච්ච තැනින් ගොඩගත්තු ජනතාව ඉස්සරහට යන්නේ, මේ පත්‍යච පීඩාවෙන් ජනතාවයි ගොඩ ගන්න වෙන්නේ. ඉතින් ඒ නිසා විකල්ප තියනවා නම් කියන්න. අද ආණ්ඩුව කියන දේම තමයි විපක්ෂෙත් කියන්නේ. විපක්ෂය කියන්නේ ඒක ඒගොල්ලෝ මුලින් කිව්වයි කියලා. හරි මුලින් කියලා පස්සේ ප්‍රමාද වෙලා හරි ගිය නිසා අද මේක ලැබිලා තියෙනවා. අද මිලියන 333ක විතර මුදලක් ලබා දීලා තියෙනවා. ඉතින් ඒක යහපතක් මේ වෙනකොට අද යම් මට්ටමකට ඩොලරේ වටිනාකම අඩු වෙලා රුපියලේ වටිනාකම වැඩි වෙලා තියෙනවා. ඒ තත්ත්වය තුළ අද එදා 650ට විතර ගිය පරිප්පු කිලෝ එක අද අඩු වෙලා තියෙනවා 2-300ට. ඒ වගේම ලුණු කිලෝ එක ගත්තත් සීනි ගත්තත් අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය විශාල ප්‍රමාණයක මිල අඩු වෙලා තියෙනවා පහුගිය කාලෙත් එක්ක. පහුගිය කාලෙ තිබුණේ ඒ මිනිස්සුන්ට මහ විශාල අර්බුදයක් ජීවත් වෙන්න බැරි. ඉතින් මේක මම කියන්නේ නැහැ දැන් අවුරුදු 2-3කට තිබුණ කලින් තිබුණ තත්ත්වයට තරමට හොඳ වෙලා කියලා. හැබැයි වැටිලා හිටපු ඉතාම අන්ත ප්‍රපාතයත් එක්ක ගත්තාම අපි යම් තැනකට ඇවිල්ලා තියෙනවා. එතනින් ගොඩ යන්න පුළුවන් වටපිටාවක් මේ රුපියලේ වටිනාකම වැඩි කර ගැනීම සහ ඩොලරයට ගෙවන්න වෙන මුදල් ප්‍රමාණය අඩු කිරීම තුළ පුළුවන්කම තියෙනවා. හැබැයි මම කියන්න ඕන විශේෂයෙන් අපේ ආණ්ඩුවට, අපේ ජනාධිපතිතුමා අගමැතිතුමා, මම ඊයේ වෙළඳාම් අමාත්‍යංශයේදී කිව්වා දැන් කොච්චර ඩොලර් එකේ වටිනාකම අඩු වුණත් බාණ්ඩ මිල අඩු වුණත් වෙළඳ ව්‍යාපාරිකෝ ටිකක් ඉන්නවා මිනිසුන්ගේ ලේ ඉරා බීලා ජීවත් වෙන අධිලාභ ලබනවා මේ වෙලාවෙත්. මේ වෙලාවේ ඔවුන් එදා බත් පැකට් එක රුපියල් 400-500ට වැඩ කරන සාමාන්‍ය මිනිසු කන බත් පැකට් එක ඒක අර අමාරු පරිප්පු 650ට තියෙන කාලේ වැඩි කරපු ගානම තාමත් ගන්නවා 200 ගානට ඇවිල්ලා. අනිත් පැත්තේ අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය මාළු පාම් වෙන්න පුළුවන්, සුළු ආහාර ද්‍රව්‍ය වෙන්න පුළුවන්, මේ සියල්ලම මිල වැඩි කරපු ගාණ අඩු වෙන්නේ නැහැ. අපේ රටේ කර්මයක් තියෙනවා වැඩි කරනවා හිතුව වෙලාවට මේ මිල ඉහළ යනකොට 2-3 ගුණයකින් වැඩි කරනවා. පොඩ්ඩක් වැඩි වුණා මේක වැඩි කරලා, හැබැයි අඩු කරනකොට ඒක අඩු කිරීමක් කරන්නේ නැහැ. ඉතින් ඒ නිසා මම දැක්ක කිරිපිටි විතරක් යම් ප්‍රමාණයක් අද අඩු කරලා තියෙනවා. ඒ නමුත් ඒකත් ඒ ප්‍රමාණවත්ද කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා. කොහොම වුණත් යම් සීමිත අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය කීපයක මිල අඩු වෙලා තියෙනවා. නමුත් අවශ්‍ය ප්‍රමාණයට අඩු වෙලා නැහැ. ඒ නිසා රජයේ වගකීමක් තියෙනවා මේ අර්බුදයේ වෙලාවේ ඩොලරේ වටිනාකම අඩු වෙලා රුපියලේ වටිනාකම වැඩි වෙනකොට ඒක දෙන්නේ. ඒක නිසා වෙළඳ අමාත්‍යංශයට පාරිභෝගික අධිකාරියට තියෙන වගකීමෙන් මෙදෙන්න බෑ. ඒ අය ඒ සම්බන්ධව මැදිහත්ලා කටයුතු කළ යුතුයි කියන කාරණාව මම කියනවා. ඒ වගේම තමයි මේ IMF එකේ ආධාර හරි ණය හරි ගන්නකොට අපිට කොන්දේසි දෙනකොට දැන් සමහර කොන්දේසි දෙන අපේ ආදායම අපි වැඩි කරගන්න කියලා. ඉතින් අපි වියදම් කරන ප්‍රමාණයට ආදායම් හොයාගත්තේ නැත්නම් අපි හැමදේම ණය වෙනවා. ඉතින් ඒ නිසා තමයි අපි තෙල් ලීටරයක් රුපියල් 400කට ගෙන්නගෙන ඒකේ පිරිවැය 400ක් කළා දෙසියකට දෙසිය පණහකට දුන්නොත් ඒක අනිත් මුදල් ටික රජයේ බදු ආදායමෙන් භාණ්ඩාගාරේ හරි කවුරු හරි පියවන්න ඕන. ඉතින් ඒ නිසා යම් මට්ටමකට දැන් ඒ தත්ත්වය අවබෝධ කරගෙන රටත් අවබෝධ කරගෙන තියෙනවා. ඒ නිසා ඒ තැනට ආදායම වර්ධනය කරනවා. ඉතින් යම් බදු ප්‍රමාණයක් අතහැරලා තිබුණා ගෝඨාභය මහත්තයා කාලේ අපිට සිද්ධ වෙමින් තියෙනවා ඒ බදු ප්‍රමාණය දැන් නැවත ආරම්භ කරගන්න. එතනදී අඩුපාඩු තියෙනවෙන්න පුළුවන් ඒවා අපිට සාකච්ඡා කරලා වෙනස් කරගන්න පුළුවන්කම තියෙනවා මුලස්සනේ මන්ත්‍රීතුමනි. ඒ වගේම තමයි අපේ ජනතාවගේ පැත්තෙන් ගත්තහම යම් ප්‍රශ්න මේ පීඩාව එනවා මේ එන තීන්දුවත් එක්ක. මොකද බදු ඒ වගේම විවිධ බදු කීපයක්ම වැටෙනකොට යම් ප්‍රශ්න එනවා. ඉතින් ඒකට ආණ්ඩුව විදියට මේ දැනුවත් කිරීම හරියට ජනතාවට කරලා ඉස්සරහට යන්න පුළුවන් නම් මං හිතන්නේ නැහැ මේ වෙලාවේ ජනතාව කොපෝප කරගන්න එහෙම නැත්නම් ජනතාව මේ පීඩාව තුළ තව තවත් ආණ්ඩු විරෝධී කරගන්න සමහර අය කරන උත්සාහය සාර්ථක වෙයි කියලා. පහුගිය කාලේ එහෙම උත්සාහයන් සාර්ථක වුණා ජනතාව මන්ත්‍රීවරුන්ගේ ගෙවල් ගිනි තියෙන තැනට එන්න මන්ත්‍රීවරුන් කෙනෙක් ගහලා මරණ තැනට පත් කරගන්න යම් ප්‍රබෝධකාරී තත්ත්වයකට ඇති කරගන්න පුළුවන් වුණා. මොකද මේ පක්ෂ දෙකක් තුනක් එකතු වෙලා අන්තවාදීව කටයුතු කරලා පහුගිය දවස්වල ජනතාවගේ පීඩාව තුළින් Tamanට වාසි ගන්න ගියා. හැබැයි ජනතාව අද තේරුම් අරගෙන තියෙනවා මේ தත්ත්වය මේ දැන් වෙනස් වෙමින් තියෙනවා කියලා. ඒ නිසා අපිට පැහැදිලිව කියන්න පුළුවන් අද මේ IMF එකේ ණය ප්‍රමාණය ලැබීම පටන් ගත්තට පස්සේ තවත් ලෝකේ ලෝක බැංකුව වෙන්න පුළුවන් ආසියන් සංවර්ධන බැංකුව වෙන්න පුළුවන් ඒ වගේම ජපානය තුළ විවිධ රටවල් මේ සියල්ල එකතු වෙලා තව ණය මුදලක් රටට ලබා දීමත් එක්ක ඩොලර් බිලියන 5 6 7ක් ලැබුණාම මේ තියෙන උද්දාමනය දැන් අඩු වෙලා තියෙන අම්පමණ සම්පූර්ණයෙන් අඩු කරගන්න සහ අනිත් පැත්තෙන් ජීවන වියදම අඩු කරගෙන ජනතාවට සහන දෙන්න. ඉන් පස්සේ මේ රට යම් විදියකට ඉස්සරහට යන්න ඕනේ. හැබැයි ඒ අනාතරේ මගදී වෙට්ටු දාලා කකුල් මාට්ටු දාලා වට්ටන්න යනවා නම් විපක්ෂයේ අය ඒක මහ කුහප කුපාඩිකමක් කියලා කියන්න ඕන. මොකද වැටිච්ච රට ගොඩ ගන්න අපි හැමෝම එකතු වෙන්න ඕනේ. හැමදාම කියනවා අපි සහයෝගය දෙන්න ලෑසි කියලා. හැබැයි දුන්න සහයෝගයකුත් නැහැ. කොයි එකෙක්ද බැලුවම අර මැක්කගේ කතාව වගේ අවසානයේ කියනවා වට්ටපොයට සයව. දැන් වැටිලා ඉන්නේ මේ මන්ත්‍රීවරුවත් පක්ෂයක් නෙමෙයි. දැන් වැටිලා ඉන්නේ ඇත්තටම රට වැටුණාම අපිට කුවක ප්‍රතිපත්ති නැත්තම් එකතු වෙලා එතනින් ගොඩ ගන්න පුළුවන්කම තියෙන්න ඕන. ඒ නිසා මේ වෙලාවේ මේ ගන්නා වූ යම් යම් ප්‍රතිපත්ති තමුන්වන්සලා එකඟ වෙලා තිබුණා IMF එකෙන් පහුගිය කාලේ ණය ගන්නකොට තමුන්වන්සලා ඒ පහුගිය ආපාලන ආණ්ඩුව තිටිය අනිත් ආණ්ඩුවලත් තිටියා. ඉතින් ඒ නිසා ණය ගන්නකොට එදා කැමතිනම් අද ගන්නකොට විරුද්ධ වෙන්න ඕනේ නේ. මේ වැඩපිළිවෙල අඩුපාඩු තියෙනවා නම් යම් ප්‍රමාණයකට ඒක පැහැදිලි කරන්න තමුන්නාන්සලාට පුළුවන්කම තියෙනවා. හැබැයි කකුල් මාට්ටු දාලා වැඩපිළිවෙල වට්ටලා මේ ඉස්සරහට යන උද්ඝෝෂණ විරෝධතා දිනෙන් දින කරන්න සමහර විරෝධතාවලට යන අය ලක්ෂයට තරම් වැටුපන් නැති අය. ඒ අය අන්ධයන්සේ අරගෙන යනවා සමහර අය. අනිත් පැත්තෙන් තමයි දැන් සංචාරක කර්මාන්තය වර්ධනය වෙලා තියෙනවා. විදේශ ප්‍රේෂණ එමින් තියෙනවා. ඒ වගේම අපනයන වර්ධනය වෙමින් තියෙනවා.
ඉතින් මන්ත්‍රීතුමා ඔබතුමා කියපු එකට උත්තරයක් දෙනවා. අපි සහයෝගය දෙන්නේ නැහැ කිව්වනේ. සහයෝගය දෙන්න ලැහැස්ති. හැබැයි ආණ්ඩුව විසින් කරන කැපවීම කුමක්ද? මේ රටේ ඇතිවෙච්ච දූෂණ වංචා පිළිබඳව IMF එකේ රිපෝට් එකේ කියලා තියෙන වෙනසක් ඇති කරන්න කියලා. ඒකට අපි කිව්වා ස්වාධීන ක්‍රමවේදයක් හදන්න කියලා. ඒක හැදුවේ නැහැ. හොරු ටික ඇල්ලුවේ නැහැ. සහ ඇමතිකම් පවා අඩු කරලා නැහැ. ඔබතුමන්ලා කැපවීමක් කරලා නැහැ. රට විතරයි, රටේ පුරවැසියෝ විතරයි කැපවීමක් කරලා තියෙන්නේ. ඒකට උත්තරයක් දෙන්න
අර මන්ත්‍රීතුමනි, ජනාධිපතිතුමා අයියෙත් කිව්වා ආණ්ඩුවත් එක්ක කතා කරලා තියෙනවා. දූෂණ විරෝධී පනතක් අපේ අධිකරණ ඇමතිතුමත් කතා කරලා තියෙනවා. මං කිව්වේ ඒක IMF එක කියනකම් ඉන්න ඕනේ නෑ අපි කවුරුත්. මේ රටේ දූෂණයේ වංචාව ඔබතුමාලා කාලෙත් මේ කාලෙත් තියෙන්නේ නැති. හැබැයි මේක නවත්තන්න ඕනේ. ඒවා කියන අය වැඩි ප්‍රමාණයක් ඔය පැත්තෙත් ඉන්නවා. මේ පරණ මේ පැත්තේ සමහර අය ඇති. හැබැයි අපි ඇවිල්ලා පහසුකම් වරප්‍රසාද ගත්තේ නෑ ගරු මන්ත්‍රීතුමා. අපි ඇවිල්ලා අඩු ගානේ වාහන පර්මිට් එකක් කරන්නේ අමතර වාහනයක් කරන්නේ. ඒ වගේම වෙන පහසුකම් මුත් අරගෙන නැහැ මේ කාලය තුල. ඒ නිසා අපි අපේ පැත්තෙන් කැපකිරීම කරන්න පුළුවන් දේවල් මේ බදු එකටත් අදාළ බදු මුදල් ගෙවමින් තියෙනවා. ඒ වගේම අපි මේ සමහර දේවල් වලට මේ IMF එකේ තියෙන යෝජනා වලට එදා අපි විරුද්ධ වුණා තමුන්වන්ස ආණ්ඩුවේදී. එහෙම ඉදදී අපි විරුද්ධ වෙලා අද මේ යම් පක්ෂපාතිත්වයේ කතා කරන්නේ. අකමැත්ත තිබුණත් මේ රට වැටිච්ච තැනින් ගොඩ එන්න වෙන විකල්පයක් නැහැ කියලා තමුන්වන්සලාත් අපේ අයත් පිළිගත්තී. එහෙමනම් මේකට සහයෝගයක් දීලා මේක යකෙක් එක්ක හරි ඉඳලා රට ජාතිය ගොඩ යන්න පුළුවන් තැනකට ගේන්න පුළුවන් නම් ඒ සඳහා දායක වෙන්න ඕන නිසා. ඒ නිසා දූෂණයට වංචාවට ඒ වගේම මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රයේ විරෝධීකාරයන්ට අපි එදත් අදත් හෙටත් විරුද්ධයි. ඒ වගේම ඒ සඳහා ආණ්ඩුව ඇතුළේ කටයුතු කරන්න පුළුවන් හැමදේම කරනවා. ඒ වගේම මේ රට වර්ධනය වෙලා ඉස්සරහට යනකොට මුලස්නේ මන්ත්‍රීතුමනි යම් විදියකට විදේශිකයෝ ටික රටට ඇවිල්ලා පේසන්ට් මේ රටේ පේසන්ට් ටික අපේ ශ්‍රමිකයෝ ටික එනකොට සංචාර කර්මාන්තය වර්ධනය වෙනකොට අපනයන වැඩි වෙනකොට ඒකට උද්ඝෝෂණ කරලා රටේ සංචාරක වෙනක වර්ධනය නවත්තන්න එහෙම නැත්නම් පේෂණ එවන සහෝදර මුදල් එවනක නවත්තන්න ඒ කුපාඩිකම නම් තවදුරටත් කරන්න නැතුව චට්ටජාතිය ගැන ඉතලා මේට වඩා අවබෝධයෙන් කටයුතු කරන්න කියලා අපි විපක්ෂෙන් ඉල්ලන බොහොම ස්තුතියි
කොණ්ඩබල් සිවඥානම් සීදරන් you have 20 minutes sorry 19 minutes
ගෞරව තලමෙදාංග මුරිටනර අවர்களே இன்றைய தினம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் தொடர்பிலே
முலாசன சதா கரு முசாரப்பர் மந்துமா
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கடன் வளங்கள் தொடர்பிலே கொண்டு வரப்பட்ட ஒத்துழைப்பு வேலை பிரேரணையின் பொழுது நான் சில விடயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இந்த நாட்டுக்கு 54 பில்லியன் ரூபாய்கள் டாலர்லே கடன் உண்டு. இலங்கை என்கிற நாட்டுக்கு 54 பில்லியன் டாலர்ஸ் கடன் இருக்கிறது. அவ்வாறு கடன் இருக்கிற பொழுது அவர்கள் 2.9 பில்லியன் டாலர்ஸ் கிடைத்திருப்பதற்காக வெடிகொளுத்தி மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சூழலை நாங்கள் இந்த நாட்டிலே பார்க்கிறோம். இந்த நாடு ஒரு பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும். அது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல இலங்கையினுடைய தென்பகுதி இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் பொருளாதாரம் வளர வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களுக்காக நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் அதற்கான என்ன ஆதரவை வழங்க முடியுமோ அதிலே நாங்கள் எங்களுடைய பங்களிப்பையும் செய்ய காத்திருக்கிறோம். காரணம் ஒரு பொருளாதார இழப்பு என்பது தனியே வடக்கு கிழக்குக்கு மட்டுமல்ல தென்பகுதியினுடைய மக்களுக்கு மட்டுமல்ல இந்த நாடுபூராக இருக்கின்ற காரணத்தினால் அதற்குரிய ஒத்துழைப்பை வழங்க நாங்கள் எப்பொழுதும் தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும். மிக முக்கியமாக சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது இலங்கையோடு, பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. ஆனால் அவற்றினுடைய சரியான வெளிப்பாடு என்ன? அது எவ்வாறு வெளியிலே கொண்டு வரப்படுகிறது? இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற தமிழர்களுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் இன்றைக்கும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணிலே இருக்கிறதா? அல்லது அவர்களுடைய வாழ்வியலில் இந்த நாடு சரியான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இதை நீங்கள் மிக முக்கியமாக நான் இந்த கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் ஒரு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் இந்த மண்ணிலே பெரியோடி போயிருக்கின்ற மாபெரும் இன ரீதியான ஒரு பிரச்சினைக்கு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை முன்வைப்பதற்கு இன்னும் மாறி மாறி வந்த அரசியல் தலைவர்கள் யாரும் தயாராக இல்லை. அவரிடம் அந்த எண்ணங்களும் இல்லை. யாராவது அதனை முன்வைப்பதற்கான கருத்துடன் கூடிய கூறுணர்வுடன் கூடிய சரியான ஒரு தீர்க்க தரிசனமான தலைவரை இந்த நாடு இன்னும் கொண்டிருக்கவில்லை என்பதைத்தான் இந்த நாட்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஆகவே இந்த நாட்களுடைய மிக முக்கியமாக சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்வது, இந்த நாட்டில் இருக்கின்ற மிக முக்கியமான இறப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும். வெறுமனே வரிகளை விதிப்பதனால் அல்லது வரிகளை வாங்குவதனால் நாட்டிலே இருக்கின்ற பொருளாதாரம் வளர்ந்துவிடும் என்றால் அது எப்போவோ இந்த நாடு வளர்ந்திருக்க வேண்டும். சிலவேளை பிரித்தானியாவில் இருக்கின்ற வரிமுறை அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற வரிமுறை வேறு நாடுகளில் இருக்கிற வரிமுறைகளை இலங்கை கடைபிடிக்கலாம். ஆனால் அந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள், அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள், அந்த நாடுகளுடைய வரவு செலவு திட்டங்கள் மிகை நிலையில இருக்கின்ற வரவு செலவு திட்டங்கள். ஆனால் இலங்கையினுடைய வரவு செலவு திட்டம் எப்பொழுதும் மிகக்கூடிய பாதுகாட்டினுடைய குறைபாட்டை கொண்ட ஒரு நாடு. அவ்வாறான பாதுகாட்டு குறைபாட்டை கொண்ட குறைநிலை வரவு செலவு திட்டத்தை கொண்ட ஒரு நாட்டிலே திடீரென முன்னேற முடியாத வாழ்வாதாரத்துக்காக இயங்குகின்ற மக்களிடம் வரிகளை விதிக்கிற பொழுது அந்த மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவார்கள். அதனால் தான் இந்த மக்கள் தெருக்களிலே போராட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இது மிக முக்கியமாக இந்த நாட்டிலே மிக மிக உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய விடயம். இந்த மக்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய வரி வருமானங்களையும் அவர்கள் உழைக்கின்ற உழைப்புகளும் செலுத்த முடியுமா என்று பார்க்க வேண்டும். கடந்த காலங்களில் கூட யுத்தம் முடிந்தவுடன் பல்வேறுபட்ட நாடுகள் இலங்கைக்கு உதவி வழங்கின. குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இடங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் அந்த மக்களை மீளக்கூடிய மருத்துவத்திற்கும் கூட உதவினார்கள். ஆனால் இங்கே கிடைத்த நிதி, பெரும்பாலான நிதி கட்டடங்களிலும் வீதிகளிலும் பாய்ச்சல் செய்யப்பட்டதே தவிர ஒரு பொருளாதார அபிவிருத்திக்கான அல்லது ஒரு உற்பத்தி நோக்கிய பாய்ச்சலுக்கானதாக அது மாற்றப்படவில்லை என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதனால் தான் இந்த நாடு மிகப்பெரிய கடனுக்குள் சென்றது. இந்த நாடு யுத்தத்துக்கு கடன் வாங்கியது, யுத்த தளபாடங்களுக்கு கடன் வாங்கியது, வெளிநாடுகளிலிருந்து வாங்கிய கடனையும் யுத்த தளபாடங்களையும் தன்னுடைய சகோதர இனத்தின் மீது அது பரீட்சித்து பார்த்தது, அந்த இனத்தை அழித்தது. ஆனால் இன்று திரும்பவும் இந்த நாடு வங்குரோத்தில் நிற்கிறது. இந்த நாட்டை நீங்கள் கட்டி வளர்ப்பதற்கு முதல்ல நல்ல மனநிலைகளை உருவாக்குங்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு தயாராகுங்கள். அது இல்லாத வரைக்கும் ஐஎம்எஃப் அல்ல, உங்களுக்கு உலகத்தில் என்ன நிறுவனம் காசு தந்தாலும், என்ன நிறுவனம் பணம் தந்தாலும், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பதில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. நான் குறிப்பாக நாங்கள் இதை பற்றி பேசுகின்ற பொழுதே இன்று எங்களுடைய பிரதேசங்களில் பல பேர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினராலும் ராணுவ புலனாய்வாளர்களாலும் விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகிறார்கள், விசாரிக்கப்படுகிறார்கள். நிம்மதியோடு அவர்கள் இருக்க முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கிளிநொச்சியினுடைய விவேகானந்த நகர் கிழக்கு கிளிநொச்சியை சொந்த இடமாக கொண்ட ஒரு 4 வருடங்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான அமாவாசை மணிவண்ணன் என்பவர் 2023 3/24 அதாவது இன்று வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு பூநகரி வீதி குமரபுரம் பிறந்த நிலையங்கும் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்கு அழைத்துள்ளார்கள். இவர் ஒரு முன்னாள் போராளி, இவர் புனர்வாழ்வளிக்கப்பட்டவர். இன்று அவர் நிம்மதியாக அந்த மண்ணில் இருக்க முடியாமல் இருக்கிறது. இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இதே போல எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சி மாவட்ட கிளையினுடைய செயலாளர் வீரவாகு விஜயகுமார் அவர்கள் இன்றைய தினம் 2023 3/24 வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு பிறந்தனில் உள்ள இதே டிஐடி அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கிளிநொச்சி மாவட்டத்தின் முன்னணி பாடசாலைகளில் ஒன்றான கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்யாலயத்தினுடைய அதிபர் தவராசா கண்ணபிரான் அவர்கள் 2023 3/25 அதாவது நாளை பரந்தனில் உள்ள பயங்கரவாத குற்றத்தடுப்பு அலுவலகத்திற்கு டிஐடி ஆபீஸ் பரந்தனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். யோசித்து பாருங்கள் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே ஒரு பக்கத்திலே நாங்கள் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், ஐஎம்எஃப் கடன் பற்றி பேசுகிறோம், இன்னொரு பக்கம் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற மக்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிறோம். ஆனால் அங்கே இன்னொரு இனம் அடிக்கடி விசாரணை என்ற பெயரில் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்கள் வாழ முடியாமல் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக இதே போல சிவபிரகாசம் ஜெயதீபன், இவர் முன்னாள் போராளி, இவர் கடந்த இவர் ரத்னபுரம் கிளிநொச்சியை சொந்த இடமாக கொண்டவர். 2022 4/13 மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை 3 மணி நேரம் இரணைமடு ராணுவ புலனாய்வு முகாமில் இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். பிறகு 2022 4/15 இவர் வவுனியா ஜோசப் முகாமுக்கு அழைக்கப்பட்டு 2 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் உங்கள் மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொள்ளலாம் என்று எச்சரிக்கையும் செய்து அனுப்பியிருந்தார்கள். அதே போல 2022 4/16 வன்னியரிக்குளம் ஆணை விழுந்தான்குளம் முகாமில் இருந்து வந்த ராணுவ புலனாய்வுத்துறையினர் இவரினதும் சிவபிரகாசம் ஜெயதீபனதும் அவருடைய மனைவியினதும் முழுமையான விவரங்களை பெற்றுச் சென்றார்கள். நேற்று முன்தினம் கூட இவரை பற்றி இவர் வாழுகின்ற கிராம அலுவலர் பிரிவுகள், இவருடைய சூழலில் இருக்கின்ற ஏனைய கிராம அலுவலர்களிடம் இவர் புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். உங்களுக்கு எந்த நேரமும் தாக்குதல் நடக்கலாம் என்று எச்சரித்து விட்ட முகாமிலே இருந்த புலனாய்வாளர்கள் இவரை தாக்கியும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மண்ணிலே ஒரு முன்னாள் போராளியாக இருந்த காரணத்திற்காக அல்லது அவர் மக்களுக்கு சில பணிகளை ஆற்றுகிறார், புலம்பெயர் தமிழர்களிடம் இருக்கிற சில உதவிகளோடு தன்னுடைய முயற்சியினால் அந்த மக்களுக்கான பணிகளை ஆற்றுகிற சிவபிரகாசம் ஜெயதீபன் அவர்கள் எத்தனை தடவைகள் அழைக்கப்பட்டிருக்கிறார், அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார். இந்த மண்ணிலே வாழ முடியாமல் தற்கொலைக்கு செல்லலாமா, அவர் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்கிற அளவுக்கு அவர் யோசிக்கிறார். ஆனால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன? தமிழர்கள் என்றால் எந்த நேரமும் அழைக்கலாம், ராணுவ புலனாய்வு அழைக்கலாம், போலீசினுடைய பயங்கரவாத குற்றத்தடுப்பு அழைக்கலாம், இலங்கையினுடைய ஏனைய புலனாய்வு பிரிவுகள் அழைக்கலாம், யாரும் கூப்பிடலாம், விசாரிக்கலாம். பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக பயன்படுத்தப்படலாம். இங்கே ஐஎம்எஃப் கடந்திருக்கிறது, ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டதாக இல்லை. என்ன திருத்தம் வந்திருக்கிறது? வர்த்தமானி அறிவித்தல் வந்ததாக நேற்று செய்திகள் வருகின்றன. ஆனால் இங்கே பாராளுமன்றத்தில் வர்த்தமானியை காணவில்லை, பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. அப்படியானால் பயங்கரவாத தடை சட்டம் என்ன இலையில இருக்கிறது? தொடர்ந்து மீது யார் மீது பாயப்படுகிறது? இன்று நாளை மறுதினம் என்று வடக்கு கிழக்கில் இருக்கிற பல்வேறுபட்ட இளைஞர்கள், யுவதிகள் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இது தெரிந்ததை நான் இந்த இடத்திலே சொல்லுகிறேன். தெரியாமல் எத்தனை பேர் விசாரணைக்காக அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இந்த நாட்டினுடைய நிலைமை என்பது மிக மோசமானது. இது ஒரு நீதியான நாடாக தெரியவில்லை, ஒரு நியாயமான நாடாக இது தெரியவில்லை. என்னென்று இந்த நாட்டில் நீதி கிடைக்கும்? ஏற்கனவே குருந்தூர் மலையிலே மெல்லுக்கட்டாயமாக சென்று பௌத்த பிக்குகளும் அமைச்சர் விதிர விக்ரமநாயக்க அவர்களும் சென்று படை பட்டாளங்களோடு அங்கே ஒரு இருந்த ஆதி சிவனை புடுங்கி எறிந்துவிட்டு, சிவன் கோயிலை உடைத்துவிட்டு, பாரம்பரியமாக வரலாற்று அடையாளம் கொண்ட தமிழர்கள் வாழ்ந்த அவர்களுடைய பூமியிலே ஒரு புத்தவிகாரியை கட்டியிருக்கிறார். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் கட்டுமான வேலைகளை செய்யக்கூடாது என உத்தரவு வழங்கிய பின்னரும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி அந்த இடத்திலே பாரிய விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் நீதிமன்றங்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? நீதிமன்றங்கள் கட்டுப்பட்டு நீதிமன்றத்துக்கு உட்பட்டு பௌத்த பிக்குகளும் அமைச்சரும் நடந்திருக்கிறாரா? அப்படியானால் இந்த நாட்டிலே நீதித்துறை செயல்படுகிறதா? நீதிமன்றங்களுக்கு நியாயாதிக்கம் இருக்கிறதா? நீதிமன்றங்கள் நியாயாதிக்கத்தின்படிதான் செயல்படுகிறதா? கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை, இது ஒரு மிக மோசமானது. இந்த நாட்டிலே நீதி இல்லை, நீதிமன்றங்கள் செயல்பட முடியவில்லை, தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஒரு பகுதியினருக்கு மட்டும்தான் தீர்ப்பு. மிரிசிவில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அங்கே கொல்லப்பட்ட சிப்பாயை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே விடுதலை செய்தார். ஆனால் இறந்தவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. திருவண்ணாமலையில் மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது இன்று வரை அந்த மாணவருடைய கொலை தொடர்பாக இந்த நாட்டில் நீதி கிடைக்கவில்லை. கிருசாந்திக்கு நீதி கிடைக்கவில்லை. யோசித்து பாருங்கள், நாட்டினுடைய நீதித்துறை எங்கே இருக்கிறது? நாட்டினுடைய நீதி என்ன சொல்லுகிறது? நீதியினுடைய அடிப்படை என்ன? இது எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது? எங்கு பார்த்தாலும் காலை நீங்கள் பத்திரிகையை பார்த்தால் தமிழர்களுடைய நிலங்களை பறிப்பதிலே தான் அரசாங்கம் அதிகமான கவனம் செலுத்துகிறது. நெடுந்தீவிலே வெடியரசன் கோட்டை முதன் முதல் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டது. தொல்பொருள் திணைக்களம் அது ஒரு வெடியரசன் கோட்டை என்று வர்த்தமானியை வெளியிட்டார்கள். இரண்டாவது தடவை வெளியிட்டார்கள், அங்கே ஒரு பௌத்த பிக்குமார் வந்து செல்வதற்கான மடமொன்று, மடம் என்ற பெயரில் இரண்டாவது வர்த்தமானியை வெளியிட்டார்கள். இப்பொழுது ஒரு வர்த்தமானியை மூன்றாவதாக வெளியிட்டிருக்கிறார்கள், அது ஒரு பௌத்த விகாரை என்று. அதனை அங்கே இருக்கின்ற கடற்படை ஒரு விளம்பரமாக தமிழ் பிராமி எழுத்துக்களோடு நெடுந்தீவினுடைய வாசலிலே அவர்கள் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கையிலே தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சைனாவிலே, சீனாவிலே பௌத்தம் இருக்கிறது. அப்ப அது சிங்கள பௌத்தமா? ஜப்பானிலே பௌத்தம் இருக்கிறது, அது சிங்கள பௌத்தமா? பிலிப்பைன்ஸிலே பௌத்தம் இருக்கிறது, அது சிங்கள பௌத்தமா? உலகத்திலே பல நாடுகளிலே பௌத்த மதம் பின்பற்றப்படுகிறது. அப்படியானால் அது சிங்கள பௌத்தமா? நாங்கள் தமிழர்கள் ஒரு காலத்திலே புத்தபிரானை வணங்கி இருக்கிறார்கள், அவர் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முதல் இருந்தே இருந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய வரலாற்றிலே தமிழர்கள் ஆதி காலத்திலே அவர்கள் பௌத்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நான் சில ஆதாரங்களை, குறிப்பாக இந்த தொல்லியல் ஆய்வாளராக இருக்கின்ற கலாநிதி என்கேஎஸ் திருச்செல்வம் அவர்கள் குறிப்பிடுகின்ற சில விடயங்களை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இலங்கையில் 2300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர்கள் பௌத்த சமயத்தை தழுவியிருந்தார்கள். தமிழ் பௌத்தர் கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின் 14 நூற்றாண்டு வரை இலங்கையில் குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமத்தி ஆகிய பிரதேசங்களில் வாழ்ந்திருந்தமைக்கான தொல்லியல், கல்வெட்டு மற்றும் வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் இலங்கையில் பொறிக்கப்பட்ட பிராமி கல்வெட்டுகள் தமிழ் பௌத்தர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள பெரிய புளியங்குளம் என்னும் இடத்தில் பௌத்த தமிழ் வணிகரான விசாகன் பற்றிய கல்வெட்டும், கிழக்கு மாகாணத்தில் உள்ள சேருவிளவில் பௌத்த தமிழ் குடும்பத் தலைவன் சுட்ட என்பவனின் கல்வெட்டும் இவ்வாறு தாங்கள் பௌத்தர்களாக இருந்ததற்கான ஆதாரங்களை வெளிப்படுத்துகின்றன. இதேபோல கிறிஸ்துவுக்கு பின் 5 நூற்றாண்டில் அனுராதபுரத்தில் இருந்து ஆட்சி செய்த 6 தமிழ் மன்னர்களில் இருவர் தமிழ் பௌத்தர்களாகும். அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே இந்த ஆய்வு வேலைகளில் பெருமளவிலே ஈடுபட்ட பரணவிதான் அவர்களுடைய கருத்தை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கிருந்த கட்டிட இடிபாடுகள் மற்றும் தொல்பொருள் சின்னங்கள் ஆராய்ந்த பேராசிரியர் பரணவிதான இவை பற்றி 1954 ஆண்டு ஆர்கியோலஜிக்கல் சர்வை ஆஃப் சிலோன் அனுவல் ரிப்போர்ட் 1953 எனும் அறிக்கையில் பின்வருமாறு கூறியுள்ளார். இந்த தமிழ் விகாரத்தின் அடித்தள படைகளின் வேலைப்பாடுகள் அனுராதபுரம், புலனறுவை ஆகியவற்றின் உள்ளவற்றை காட்டிலும் வேறுபட்டனவாகும். அவை புலனறுவையில் சோழர்கள் அமைத்த இந்து கோயில்களில் உள்ளவற்றை போன்றனவாகும். தென்னிந்தியாவிலே பல பௌத்த பள்ளிகள் இருந்தபோதும் இதுவரை தமிழ்நாட்டில் அவற்றைச் சேர்ந்த தொல்பொருள்கள் கிடைக்காதபடியால் பெரிய குளத்திலே கண்டெடுக்கப்பட்ட பொருள்களின் முக்கியத்துவம் இலங்கைக்கு வெளியே உள்ளவர்களின் கவனத்துக்குரியதாகும். இந்த பெரிய குளம் என்ற இடத்துல எவ்வாறு தமிழ் பௌத்தம் இருந்தது, பிராமி கல்வெட்டுகள் இருந்தது, தமிழ் பிராமி எழுத்துக்கள் கூட தமிழ் பௌத்தம் எவ்வாறு சொல்லப்பட்டது, தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்த இடம் போன்ற இடங்களை மிக தெளிவாக இந்த நாட்டினுடைய ஆய்வாளரான சிங்கள ஆய்வாளரான எஸ் பரணவிதான குறிப்பிடுகின்றார். அவர் இன்னும் விடயத்தை குறிப்பிடுகின்றார். பெரியகுளம் வழிபாடுகள் பற்றி 1960 பேராசிரியர் ஸ்மரணவிதான யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன் ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் வலியும் நம்பர் 1 என்னும் இன்னும் ஒரு அறிக்கையில் பின்வருமாறு கூறியுள்ளார். திருகோணமலை கண்மையில் உள்ளதும் இந்நாளில் நாதனார் கோயில் என வழங்குவதுமான புராதனமான வெல்கம் விகாரையின் பிரதானமான அமைப்புகளில் ஒன்று அங்கிருந்தபடி மாநகரமாகும். அது மிக வளர்ச்சி பொருந்திய நிலையில் 56 அடி நீளமும் 28 அடி ஏழங்குல அகலமும் கொண்ட கட்டிடமாக விளங்கியது. அதன் அதிர்ஷ்டான படைகள் திராவிட கலைப்பாணியில் அமைந்தவை. இடிந்துள்ள நிலையிலும் இதுவரை கிடைத்துள்ள ஒரே ஒரு தமிழ் பௌத்த பள்ளியின் வடிவமைப்பினை பற்றியவை என்ற காரணத்தினால் அங்குள்ள தொல்பொருள் சின்னங்கள் அனைவரதும் கவனத்துக்குரியவை என்று அவர் குறிப்பிடுகின்றார். இது மிக முக்கியமான தமிழர் பௌத்தர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த காலங்களில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 3rd century இருந்து 14th century வரை இந்த மண்ணிலே தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்ததன் அடிப்படையில் தான் பல இடங்களிலே தமிழ் பௌத்தம் அங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே எங்கே ஒரு பௌத்த சின்னம் கிடைத்தால் அதிலே தமிழ் பிராமி எழுத்திருக்கிறதா சிங்கள பிராமி எழுத்திருக்கிறதா என்று பார்க்காமல் உடனே அதனை சிங்கள பௌத்தமாக காட்ட முனைவது மிகவும் அபத்தமானது. நாங்கள் வாழ்ந்த மண்ணிலே, தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மண்ணிலே இன்று அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இதில் நான் ஒன்றை குறிப்பிட
விரும்புகிறேன்.
மிக முக்கியமாக இந்த மயிலத்தமடு மாதவனை பிரதேசங்களில் மேய்ச்சல் தரைகளை அபகரிக்கிறார்கள். உகந்தை முருகன் கோயிலுக்குரிய 18 ஏக்கர் காணி, வட்டி வழி இன்ஸ்பெக்டரேத்தம் குண்டுமடு என்கிற 3 அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வட்டி வழி இன்ஸ்பெக்டரேத்தம் குண்டுமடு இந்த 3 கிராம அலுவலர் பிரிவுகளில் இருக்கின்ற உகந்தை முருகன் கோயிலுக்கு சொந்தமான 18 ஏக்கர் காணிகளை இன்று பறித்து வேறு சமூகத்தினருக்கு வழங்க இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள். அதே போல குச்சவெளியிலே 35 விகாரைகள் அமைப்பதற்கு இந்த அரசாங்கம் முயன்று முயற்சியிலே கிட்டத்தட்ட நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கன்னியா வெந்நீரிட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு பட்டணமும் சூழலும் திருவோணமலை பிரதேசபையிடம் இருந்த அந்த பொறுப்புகள் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அது தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்திடம் வலுக்கட்டாயமாக பறித்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய பற்றுச்சீட்டோடு தொல்லியல் திணைக்களத்துக்குரியதாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய அடையாளம் வரலாறு பறிக்கப்பட்டு திணிக்கப்பட்டு அந்த இடங்கள் கபலீகரம் செய்யப்படுகிறது. ஆகவே இது மிக மிக மோசமான விடயம். அதே போல குருந்தூர் மலை, வெடுக்கனாரி மலை போன்ற இடங்களில் நிலாவரை நல்ல தண்ணீர் உள்ள இடத்திலே அண்மையிலே அருகிலே உள்ள ஆமி ராணுவ முகாமை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் திடீரென கொண்டு போய் ஒரு புத்தருடைய சிலையை வைத்தார். அங்கிருந்த எங்களுடைய கோப்பாய் பிரதேசபையினுடைய கௌரவ தவிசாளர் நிரோஸ் அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்றதனால் ஏனையவர்களும் சென்றதனால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனால் தமிழுடைய பிரதேசங்கள் பறிக்கப்படுகின்றன. அந்த இடங்களிலே அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு ராணுவ வீரன் அல்லது ஒரு சிங்கள பொதுமகன் அவர் ஒரு சிலை வைத்தால், புத்த சிலையை வைத்தால் அவர் இடத்தை சொன்னால் அது அவர்களுக்குரியது. இந்த நாட்டிலே மிகவும் மோசமானது தலைமை தாங்கும் உறுப்பினர்களே ஒரு விடயம், இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்த விகாரைகளுக்கு காணி வழங்குவதென்றால் அந்த காணிகள் உறுதியோடு வழங்கப்படுகிறது. இந்த பௌத்த மதத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் இந்த நாட்டில் இது ஒரு மிக மிக பிரதானமானது. ஆனால் பௌத்த மதம் இலங்கைக்கு வர முதலே திருக்கேதீச்சரம், தொண்டேச்சரம், திருக்கோணேச்சரம், நகுலேச்சரம், முன்னேச்சரம் என்கிற 5 ஈச்சரங்களோடு நாகர்கள் என்கிற தமிழர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்த வரலாற்றை கொண்ட இந்த பிரதேசத்திலே அவர்கள் ஒரு ஆலயத்திற்கு எனக்கு 20 நிமிடங்கள் என்று நான் நினைக்கிறேன், அவர்கள் ஒரு ஆலயத்திற்கு காணி பெறுவதென்றால் அந்த காணிக்கு லீசிங் குத்தகை அடிப்படையில் தான் காணியை பெற முடியும். ஒரு இங்கே இருக்கிற பள்ளிவாசல் காணி பள்ளிவாசலுக்கு காணி என்றால் குத்தகை அடிப்படையில் தான் பெற முடியும். ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயத்துக்கு காணி வேண்டும் என்றால் அது குத்தகை அடிப்படையில் தான் பெற முடியும். இந்த நாட்டிலே வாடுகிற மதங்களுக்கு என்ன சமநிலை, இந்த மதங்களுக்கு என்ன நியாயம் இருக்கிறது, இந்த மதங்கள் எப்படி பார்க்கப்படுகிறது? ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, IMF காசு தருவதில்லை முக்கியம், இந்த நாட்டில் முதல் திறந்த மனம் வேண்டும், சிங்கள தலைவர்களிடம் நியாயமான ஒரு கருத்தியல் வேண்டும். கருத்தியல் என்பது இந்த நாட்டிலே புரையோடி போயிருக்கிற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான அடிப்படையை கொண்டிருக்க வேண்டும். மத ரீதியாக இன ரீதியாக இன்னும் அவர்கள் அந்த வெளியிலே இருந்து வர முடியவில்லை என்றால் இந்த நாடு IMF அல்ல, உலகத்தினுடைய சொத்துக்கள் வந்தாலும் வளர முடியாத ஒரு நாடாக அது அழிவு பாதையை நோக்கியே செல்லும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு, ஆகவே சிங்கள தலைவர்களுடைய மனங்கள் மாற்றங்களை நோக்கி நகர்ந்தால் மட்டும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். கொள்கிறேன். நன்றி.
நன்றி உறுப்பினர் அவர்களே. இலங்கட்ட கரு சஞ்சீவ எதிரிமான் மந்திரி துமா ஒபதுமாட்ட வினாடி தோலாக காலியாத்தினோம்.
கரு சபாபத்துமணி மே கதா கரண மம சிங்கள மூலாசனே இன்ன ஒப முஸ்லிம் கதா கல்ல வாடி உணு கரு மந்திரி துமா தெமல மம பௌத்த ஒப இஸ்லாம் ஓ இந்து மே சியல்லட்ட வட அப்பி மினிசுக்கியன தன இந்தலா திதாஸ் விசித்துனட்ட லோகி கியாட பசிவத் அப்பிட கதா கரண் பெரிபவ இத்துமாகே கதாவே அந்தரகத்தேன் அப்பிட தேரும் கண்ணு வேணும். ஜாத்தியந்தர மூல்யார முதலா தெக்க எனமே கனதெனுவா தெக்க நூத்தன லோக பிரவணதாவன் சமக ரட்டக் பிலகஸ் சன்ன அதன விழாவே ஈட்ட அதால வெத்திவன பார்லிமெண்ட்டு சங்வாதியத் ஜாத்திய ஆகம கோத்ரிக மதவாத சமக பிலகசனவானம் மே சமாஜி அநாகத்தை பிலிமந்த பார்லிமெண்ட்டு கதாபாவத்தில் தேர்முகுத் நே மமதம் பார்லிமெண்ட்டு அவில் அவருது தெகமாரக் மம தாம பலாகன இன்னோ மட அத்புடியக் கான இத்தன கதாவக் தீர்ணிகிங் கரணக்கங் ஏக அது உதைத்துனே நே அப்பயமு அது அப்பே மாத்ருக்கா வலங்கட்டு கரு சபாபதி துமனி கரு ஜனாதிபத்துமன் ஜாத்தியந்திர மூல்ய அறமுதல சமக அதிக்கர கண்ணம் ஏகங்கதாவன் சா இட்டாதால கனதெனுவ பிலிபந்தவ பசுகி அங்கஹருவாத மே பார்லிமெண்ட் விதி கதாக்கலாம் இதுமா போம வியூர்த்தவ சாவங்கவ மே பவத்தின தத்துவைய நிரவுல்வ மே பார்லிமெண்ட் பெஹதிலிக்கலாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன விதியட அப்பி எதுமன்வ ஜனாதிபதி துரேட் ஒசவா தபனு லபுவே அன்னே விஸ்வாசே அதிவ மங் எதுமன்ட கரு கரணவா மே முகத்தவனத்தைக் இவ்விஸ்வாசைய ஆரக்ஷா கிரீம பிலிபந்தவர் ஜனாதிபதி துமா அங்கஹருவாத உதயகல கதாவட்ட வடா மம ஆதரை சஜபே மந்திரி குமார வேல்கம ஜனாதிபதி வரையாட்ட தக்வப்பு பிரதிசாரே பிலிமந்தவ இதுமாக அதஹசட குமார வேல்கம மகே கலுத்தர திஸ்ட்ரிக்கே பதிச்ச மகே கலுத்தர நியோஜனே கரன மே பார்லிமெண்ட்வின் கலுத்தர தேசபாலனி இன்ன ஜேஷ்டதம தேசபாலன நாயக்கியா ஓஹிதாம லசனட கியூவா மே மொஹத்தே மே யான வெடபிலிவலட சஜபே மந்திரிவரே விதியட்ட தமன் உதவு கரன லேசி கியலா மட மதக்குனா திதாஸ் அட்டே ஆச்சார மன்மோகன் சின் காங்கிரஸ் ஆண்டு அகமதிக்கம கரண விழாவே இந்திய ராஜ்யம பரபதல் அறுபுதேகட லக்குனா திதாஸ் அட்டே மும்பாய் டச்மஹால் ஹோட்டல்லுக்கு எத்திவச்ச போம்பு பிரஹாரின் பசி ஏ போம்பு பிரஹாரே தவசே இவக்க இந்திய விபக்ஷ நாயக லால் கிருஷ்ண அத்வானி பார்லிமெண்ட் வேதி ஹரி லசன கதாவக்கலா அத்வானிக்கு அன்னே மோதிட்ட பிற பிஜேபி ஹிட்டப்பு நாயக்கியா மட குமார வெல்கம பலக்கலை அதஹச அத்வானி திதாஸ் அட்டேதி இந்திய லோக்சபாவைக்கல கதாவ செய்பாத்கலா வெல்கம எமத்துமாட்ட மங்கிதாம ஆதரேன் கருக்கரமின் மே கதாவ பட்டன்கத்தேக மே மோத்தட இதாம வெதகத்வன நிசா ஜாத்திக அர்புதேகட்ட விசதும் சோயன விழாவுக்கு விபக்ஷே காரியபாரைய விபக்ஷே பூமிக்காவு எஹி ஹெடைய சபாவைய சங்யுத்திய வர மே சியல்ல குமார வேல்கம சஜித் பிரேமதாசர் கேலதுன்ன கேல தமை மங் விசுவாசக்கரன் கரு சபாபதி துமனி தரக்கியாக் மத்துவேனவா தேசபாலன வேதிக்காவல நயக் கத்தாம ரத்திஞ பத்துகரன் ஒன்னது கேலா கௌர்வாரி மே பிரஸ்ன மகிங்க ஹுவத் மம கியன்னே நயக் கத்தாம ரத்திஞதான் ஒன்னு நே கேலா ஹபை மினிசுமே ஐஎம்எஃப் கனதெனுவ பிலிமந்த எதிவெச்ச எக்கங்கதாவே பிலிமந்த சத்துடு வேணவா ஐமே மே விதிமாத் வெடபிலிவல கெக்க அப்பி மே அர்புதேன் கொடையன்ன தரண உற்சாகே தீரணாத்மக அவஸ்தாவா அப்பி மே நய கன்னே வாஷிங்டன் டிசி வல இன்ன பொலி முதலாளி கெனகென்னவே மே லோகே விதேச வினிம அர்புத பிலிபந்த ரட்டக் மூனதென அர்புதே கதி ஏ விசிந்தீம சதஹாம ஸ்தாபித்தகல ஆயத்தனே அத்தக்க மே கனதெனுவ எத்திகர கன்னே எக்ஸத் ஜாத்தின்கே சாமாஜிக ரட்டவல் 189 ஐஎம்எஃப் சங்விதானே சாமாஜிகத்துவே தரணும் கொசோ ராஜ்யத்தைக்கு ராஜ்யன் 190 ஜாத்தியந்திர மூல்ய அறமுதல் அத்தைக்க கனதெனு கரணும் அவுர்து 77 தமன்கே பூமிக்காவ பிலிபந்த மேமுலு லோகே மிதாம சக்ரிய பரிச்சயக் ஜாத்தியந்திர மூல்ய அறமுதல விசின் தமன்கே ராஜகாரி மே காரியபாரே துர ஸ்தஹவுரு கரலத்தியனும் இதின் அப்பி மே சாதிக்கே கண்ணே மே பிந்தவெட்டுனு ஆர்த்திக்கைய யலி
ගොඩනැගීම සඳහා වන වැඩපිළිවෙලට ලැබුණු අනුමැතිය පිළිබඳව තමයි අපේ මිනිසුන්ට සතුට දැනෙන්නේ නැත්තේ කියන එකයි මගේ විශ්වාසය. ඒ නිසා ණයක් ගත්තහම රතිඤ්ඤා දාන්න ඕනද කියන දේශපාලන උපහාසයෙන් මේ දිහා නොබලමු කියලා මම මේ උත්තරීතර සභාවට යෝජනා කරනවා. ගරු සභාපතිතුමනි, මේ වැඩපිළිවෙලේ ප්‍රධාන අපේක්ෂාවන් තුනක් පෙරදැරිව අපි මේ ඉස්සරහට යන්නේ. සාර ආර්ථික ස්ථාවරත්වයක්, ඒ වගේම ණය තිරසාර බව සහතික කිරීම අපගේ පළවෙනි අරමුණ. මූල්‍ය ස්ථායිතාව ආරක්ෂා කරමින් අපි මේ අර්බුදේ නැත්පිදීම සඳහා වන වැඩපිළිවෙලයි මේ ඉස්සරහට යන්න හදන්නේ. ඒ වගේම ඔබ මම අප සියලු දෙනා එකඟයි මේ රටට කඩිනම් ආර්ථික ප්‍රතිසංස්කරණ වැඩපිළිවෙලක් වුමනයි අපි ඒ සඳහායි මේ ඉස්සරහට යන්න උත්සාහ කරන්නේ. ඒ වගේම මම විශ්වාස කරනවා මේ අනාගත වැඩපිළිවෙලත් එක්ක ඉතාම විධිමත් නිදහස් වෙළඳපොළ ආර්ථිකයක් සමග අපිට රටක් විදියට ඉස්සරහට යන්න පුළුවන් වෙයි කියලා. නිදහස් වෙළඳපොළ ආර්ථිකය පිළිබඳ ලෝක සංවාදයේ ගැටලු සහගත තැන තමයි, ඊට විරුද්ධ අය ප්‍රශ්න කරන තැන තමයි. නිදහස් වෙළඳපොළ ක්‍රමයකට ඇතුල් වෙන්න බැරි අහිංසක අසරණ දුප්පත් මිනිස්සුන්ගේ කවුද බලාගන්නේ කියන එක. සාමාන්‍යයෙන් ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල, ලෝක බැංකුව රටක් එක්ක ගනදෙනු කරද්දී සමාජ සුබසාධනයට එරෙහි මතයක් තමයි අතීතයේ තුල ඔවුන්ගේ ක්‍රියාකාරීත්වයන් තුලින් අපි දැක්කේ. නමුත් ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් එක්ක අපි මේ මොහොතේ ඇති කරගන්නා එකඟතාවයේ තුල මේ සමාජ ආරක්ෂණ වැඩපිළිවෙලටත් විශේෂ ඉඩක් ලැබෙනවා. මේ මොහොතේ ඒ විෂය භාර අපේ රාජ්‍ය අමාත්‍ය අනුරූප පැස්කෝල් ඇමතුමත් මේ පාර්ලිමේන්තු සභාගාරයේ ඉන්නවා. එතුමත් මාගේ දිස්ත්‍රික්කයේ මහජන නියෝජිතයෙක්. අපි මේ සමාජ ආරක්ෂණ වැඩපිළිවෙලට විධිමත් භාවයක් දෙනවා. සමාජ ආරක්ෂණ වැඩපිළිවෙලකින් නැතිනම් සමෘද්ධි සහනාධාරය දෙන්න හදනකොට, වකුගඩු ආධාරය දෙන්න හදනකොට, වැඩිහිටි දීමනාව දෙනකොට ඒ මිනිස්සයා ගිය ඡන්දෙදි කාටද ඡන්දෙ දුන්නේ කියන එක බලන්නේ නැතිව ඒ මිනිස්සුන්ගේ දුප්පත්කම විෂයානුබද්ධ නිර්ණායකයන් තුන මැන බැලීමකින් ඒ කරන්න පුළුවන් නම් තමයි වටින්නේ. ඒක තමයි දැන් මේ පෙස්කෝල් ඇමතුතුමාල කරමින් ඉන්නේ. ඒ වගේම ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් අපේ ආණ්ඩුවත් අතර ඇති වෙන මේ එකඟතාවන් තුළ සමස්සේ විදියට ගත්තාම මේ සමාජ ආරක්ෂණ වැඩපිළිවෙල දේශපාලනික මැදිහත්වීම් තොරව, මැදිහත්වීම් වලින් තොරව දුප්පත්කම විෂයානුබද්ධ නිර්ණායක මත ගණනය කිරීමකින් තමයි මේ සමාජ ආරක්ෂණ වැඩපිළිවෙල නිර්මාණය කරන්නේ. ඒක ඉතාම වැදගත් වෙනවා. ඒ වගේම මේ වැඩපිළිවෙලේ තවත් වැදගත්ම මාතෘකාවක් තමයි ගරු සභාපතිතුමනි, රාජ්‍ය ව්‍යවසායන්. මම කෝප් කමිටුවේ සමාජිකයෙක් විදිහට රාජ්‍ය ව්‍යවසායන් පිළිබඳ මට මීට පෙර තිබුණු හැදෑරීමට වඩා දෙයක් මම පාර්ලිමේන්තුව ආවට පස්සේ ඉගෙන ගත්තා. සමහර තැන් ඒ ආයතනවල නම් කියන්න අකමැති. මොකද ඒ ආයතන පව්, ඒ ආයතනවලට තියෙන ගෞරවය මට මේ වෙලාව විනාශ කරන්න බෑ. මේ ළඟදී එක ආයතනයක් කෝප් කමිටුව හමුවට ආවා. අවුරුදු 11කින් කෝපරේට් ප්ලෑන් එකක් නැහැ. අවුරුදු 11කින් තමන්ගේ ආයතනේ යන්නේ කොහොමද, කොයි පාරද කියලා සැලස්මක් නැති ආයතන රාජ්‍ය ව්‍යවසායන් විදියට ක්‍රියාත්මකයි. බොහෝ අවස්ථාවලදී අපි දකිනවා මේ රාජ්‍ය ව්‍යවසායන් ගරු සභාපතිතුමනි, අපේ ගමේ මරණාධාර සමිති අනුගමනය කරන කළමනාකරණ මූලධර්ම දෙක තුනවත් අනුගමනය කළා නැහැ. සමහර ආයතන එනවා, අපි ගිය අවුරුද්දේ මෙච්චරක් ලාභයි, අපේ ආදායම මෙච්චරයි. නමුත් බොහෝ විට ඒ වෙළඳපොළ ඒකාධිකාරීත්වයේ තියෙන ආයතනයට හැබැයි උන් සමස්තයෙන් 10%ක් 12%ක්වත් තමන්ගේ වෙළඳපොළ ක්‍රියාත්මක වීම තුළ දිනාගෙන තිබුණේ නැහැ. ඒ වගේම ඒ බොහෝ රාජ්‍ය ව්‍යවසායන් අලුතින් හිතලම නැහැ, අලුතින් නෙමෙයි හිතලම නැහැ කියලා තමයි අපිට පෙනුනේ. මූල්‍ය විනය සම්බන්ධයෙන් තියෙන ගැටලු සහගත තත්ත්වයන් අතිශය කනගාටුදායකයි. හැම ආයතනයකම වගේ එනවා කරපු නැති වැඩවලට ගෙවපු බිල්. අපි සාමාන්‍යයෙන් අපි ළඟට මිනිස්සු එනවා තමන්ගේ ප්‍රශ්න අරගෙන තමන් කරපු වැඩේට බිල ගෙවා ගන්න, බිල ලබා ගැනීම පිළිබඳ ප්‍රශ්න අරගෙන.
මතුමා විනාඩි දෙක කාලයක්
හොඳයි ගරු සභාපතිතුමනි අවසන් කරන්න. හැබැයි මේ බොහෝ ආයතනවල එනවා වාර්ෂිකව කරපු නැති වැඩවලට ගෙවලා තියෙන බිල් පිළිබඳව පවා ප්‍රශ්න. එනිසා රාජ්‍ය ව්‍යවසායන් වෙත ඉතාම බරපතල ප්‍රතිසංස්කරණ වැඩපිළිවෙලක් අත්‍යවශ්‍යයි කවුරු එකඟ වුණත් නැතත්. ඒ නිසා ඒ සඳහා වන වැඩපිළිවෙලකට පෞද්ගලිකවත් ආණ්ඩුවක් විදිහටත් අප සහය දෙන්න සූදානම්. ස්වාධීන රාජ්‍ය ණය කළමනාකරණ ආයතනයක් පිළිබඳ ඉතා වැදගත් යෝජනාවක් මේ ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදලත් සමග සිදුවන ගණදෙනුවේදී අපි සාකච්ඡා කරනවා. අපේ රටේ රාජ්‍ය ණය කළමනාකරණය පිළිබඳව බරපතල ප්‍රශ්නයක් තියෙනවා කියලා අපි දීර්ඝ කාලයක් කතා කරනවා. මේ කතාවට අවසන් උත්තරයක් වුමනයි මම විශ්වාස කරනවා මේ නව සංකල්පීට වැදගත් වේවි කියලා. ඒ වගේම දූෂණයට එරෙහිව එක්සත් ජාතීන්ගේ සම්මුතියට සමගාමී දූෂණ විරෝධී නීති පද්ධතියක් ඉතාම වැදගත්. ගරු සභාපතිතුමනි, පුරවැසියෙක් විදියට මගේ නිරීක්ෂණය මේ රටේ හොරකම් දූෂණේ වංචාව වැඩිපුරම සිද්ධ වන විෂයන් දෙක මගේ නිරීක්ෂණය අනුව එක අනුමත කරන අවස්ථාව අන්නක නිර්දේශ කරන තැන. අනුමත කිරීම සහ නිර්දේශ කිරීම කියන විෂයන් දෙක ඉතාම දූෂිතව මේ රටේ සිද්ධවන්නේ. මේ සිදුවීමට හේතුව තමයි ෆිසිකලි භෞතිකව මිනිස්සු මුහුණට මුහුණ මුණගැසෙන්නේ නැතිව අපිට පුළුවන් නම් තාක්ෂණික පද්ධතියක් තුළ මේ සඳහා උත්තර හොයන්න. මේ මම කාවද මුණගැහෙන්නේ කියන එක දැක්කම තමයි කීයක් යාට දෙන්න ඕනද කියන ප්‍රශ්නේ එන්නේ. ඒ නිසාම තමයි සමහර ආයතන සමහර මිනිස්සු තාක්ෂණික මෙවලම් භාවිතයකට අකමැත්තක් ප්‍රකාශ කරන්නේ. මමගේ කතාව අවසන් කරන්න හදන්නේ ගරු සභාපතිතුමනි,
කාලය අවසන්යි.
රනිල් වික්‍රමසිංහ ගරු ජනාධිපතිතුමන්ට ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ විදිහට පොහොට්ටුයි අපි ඉතාම බරපතල වගකීමක් බාර දුන්නේ. අපි බය නැතුව කියන වගකීම එතුමාට බාර දුන්නේ පොහොට්ටුවේ අපි තමයි. එතුමාට ස්තුතියි. ඒ වගකීම අද උදෑසන දක්වාමත් ඉතාම මැනවින් ඉටු කිරීම සම්බන්ධව, ඒ වගේම එතුමන් ගෙන යන මේ වැඩපිළිවෙලට, ඒ වගේම මේ රටේ අහිංසක මිනිස්සුන්ගේ ජීවිතය යහපත් තැනකට ඔසවා තබන්න දරන මහන්සියටත් ඒ වැඩපිළිවෙලටත් අප හැම විටම ඉතාම අවංකව සහය දෙන්න සූදානම් බවත් මම මතක් කරන්න කැමතියි. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මන්ත්‍රීතුමා. ඊළඟට ගරු හරිණි අමරසූරිය මන්ත්‍රීතුමිය, ඔබතුමීට විනාඩි 8ක කාලයක් තියෙනවා.
Thank you, Honorable Presiding Member. Listening to the debate the last couple of days, both inside and outside Parliament, regarding the IMF package, what appears is that the supporters of the IMF reform process seem to be asking the people of this country, as well as members of this Parliament, to choose between democracy and the economy. It's an extremely false distinction that is being made, as if somehow the economy is above everything else, and as if the economy and decisions about the economy are devoid of any kind of political significance or political meaning. And we are being constantly told that at this moment the economy has to take priority, and that suspending democratic freedoms, democratic privileges, is almost essential in order for these economic reforms that are being proposed to take place. This is a extremely dangerous precedent and extremely dangerous approach that is being currently proposed. Implicit within this approach is a deep sense of elitism and arrogance, where the rulers of this country assume that they know best, that they know what is best for the people of this country. That people of this country are ignorant, that people of this country are unable to make choices and decisions on their behalf, keeping in mind what is in their best interest, and that the rulers somehow have to take on the power to make these decisions on behalf of the people of this country. This, as you know, is completely anti-democratic, and even within the proposed economic reforms, an extremely dangerous approach to take. Within the IMF package, there are deep structural reforms that are being proposed, which need to be discussed, which need the people's consent, which needs people's mandate in order to be effectively implemented, if at all. For instance, there are tax reforms that are being proposed, which affect different layers of different layers of the society in different ways. Controversial schemes of privatization, sale of national resources, spending cuts, reforms to social protection are being proposed. Under the reforms to social protection, the ways in which the poor are being identified, the poor are categorized, there are reforms that are proposed, there are new measures, new criteria that is being introduced over which people have had very little prior information, where the basic understanding seems to be that people will lie in order to get benefits and that people will manipulate the system in order to get benefits, completely ignoring the role of the political authority in politicizing these kinds of systems for their own political benefits. Spending cuts are also being proposed for long-cherished institutions in this country, such as health and education. In the education sector today, without any kind of policy discussion, without any kind of written directives, already courses such as the engineering course offered by the Katunayaka Engineering Institute, as well as other programs offered, for instance, by the Vocational Training Authority, by NITA, now are being advertised for course fees that have been arbitrarily decided without any kind of policy directive. None of these policies, none of these directives, none of these measures have been available for the public to discuss, to comment on, let alone the public, not even for members of the parliament. So what we also need to keep in mind is that this government does not have a mandate, this president does not have a mandate to implement the kinds of reforms that are being proposed. That is why ensuring the democratic freedoms that are available in our constitution, the democratic privileges enshrined in our constitution, have to be upheld at this moment, because what the government is proposing, what the government is implementing, is starkly different, is diametrically different to the mandate on which this government was elected. This government was elected on a platform that is drastically different to what is being proposed. This government was elected with a leader who was brought into power in a way in which he was contrasted with the current president, and where the current president was categorized by the SLPP as the main as the person responsible for the crisis in the country. Today, they are singing hosannas in praise of that very same person who they held responsible for the crisis in this country. So when the strategies of the government, when the approach of a government changes so drastically, don't the people of this country have a right to also express their views on the difference, on the extremely different and the diametrically opposed reforms which the government they elected is now planning to implement? There are lessons from history, there are global lessons about the dangers of imposing and forcing...
Honourable Member, you have another 2 minutes.
Thank you. About what happens when these kinds of reforms, initiatives, policy initiatives, are imposed by force on people. There are plenty of examples from around the world about the social and political unrest that is generated, that is created when these kinds of reforms are imposed on people without their consent. We have seen countries which have faced similar economic crises, similar economic turmoil for years, for decades, having to deal with political turmoil because of the way in which these kinds of structural reforms are imposed. That is why it is essential that when countries are proposing these kinds of deep structural reforms that are necessary to get us out of the kind of political and economic crisis that we are facing, that they come with people's consent, that they are supported by a people's mandate. rulers who see who think that they can.
Honourable Member, your time's
up. I'll conclude. Rulers who think that they can, that they are above the people. Rulers who seem to think that they can impose their will on people arbitrarily. Very soon we'll realize that the public view, that the public court is much more powerful than the will of a few arrogant and elitist rulers. So in that sense, at this moment, anyone who wishes well for this country, anyone who has the best interests of the people of this country, will need to ensure that democratic freedoms, democratic privileges that are enshrined in our constitution are at least as equally important as the economic reforms that are being proposed. Thank you very much.
Thank you, Honourable Member.